SBS தமிழ். வணக்கம் பாலாவிக்கி அவர்களே.
வணக்கம் ரேணுகா. உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம்.
நாங்கள் உலகக்கோப்பை கால்பந்து பற்றி வார வாரம் பார்த்து வருகின்றோம். இப்போது அந்த போட்டிகள் கிட்டத்தட்ட நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றன. முதலாவது அரையிறுதி போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த முதலாவது அரையிறுதி போட்டி குறித்த முக்கிய அம்சங்கள், அந்த ஹைலைட்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றியே கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
இன்று அதிகாலை நடைபெற்ற முதலாவது அரை இறுதி போட்டியில் பிரான்ஸ் அணி பெல்ஜியம் அணியை தோற்கடித்து இந்த ஆண்டுக்கான உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இன்று மாலை ரஷ்ய நேரப்படி அல்லது நாளை அதிகாலை எங்கள் நேரப்படி நடைபெற இருக்கும் இரண்டாவது அரை இறுதிப் போட்டியில் விளையாடுகின்ற இங்கிலாந்து குரோஷியா அணிகளில் வெற்றி பெறும் அணியை பிரான்ஸ் இறுதிப் போட்டியில் சந்திக்கும். இந்த இறுதிப் போட்டி மாஸ்கோ நேரப்படி ஞாயிறு மாலை, அதாவது ஆஸ்திரேலிய நேரப்படி திங்கள் அதிகாலை அன்று நடைபெற இருக்கிறது. உலக தரவரிசையில் பெல்ஜியம் மூன்றாவது இடத்திலும் பிரான்ஸ் ஏழாவது இடத்திலும் இருக்கின்ற போதிலும் இந்த உலகக்கண்ண போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னரே பிரான்ஸ் முழு போட்டியிலும் வெற்றி பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டது. இதே வழியில் பெல்ஜியம் அரை இறுதிக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு கூட பொதுவாக யாரிடமும் காணப்பட்டிருக்கவில்லை. இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரண்டு அணிகளுமே முதல் 45 நிமிடங்களுக்கும் மிகவும் கட்டுக்கோப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தன. பல தடவைகள் கோல்கள் பெறும் வாய்ப்புகள் இருந்த போதிலும் தடுப்பு வியூகங்களும் கோல் காப்பாளர்களின் சிறப்பான ஆற்றல் வழிபாடும் இந்த முயற்சிகளை முறியடித்திருந்தன. அரை நேர விடுப்பின் போது இந்த இரண்டு அணிகளும் 0-0 என சமநிலையில் காணப்பட்டன. அதன் பின்னர் 6 நிமிடங்களுக்குள் கிடைத்த கோர்னர் வாய்ப்பை பயன்படுத்தி பிரான்ஸ் வீரர் டேனியல் உம்டிடி திறமையாக ஹெடிங் மூலம் 51 நிமிடத்தில் இந்த போட்டியின் முதலாவது கோலை பெற்றிருந்தார்.
Breakthrough for France. The set piece threat has paid off here early in the second half. Presidential celebration and commiseration.
வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் பிரான்சும் போட்டியை சமப்படுத்தி மேலதிக நேரத்துக்கு கொண்டு போகும் நோக்கத்துடன் பெல்ஜியமும் மிகவும் சிரமத்துடன் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறாது 1-0 என்ற அடிப்படையில் பிரான்சுக்கு சாதமாக இந்த போட்டி முடிவடைந்திருக்கிறது. முன்னே உலகக்கிண்ண போட்டிகள் என்று பார்க்கும் இடத்து இரண்டு தடவைகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற பிரான்ஸ் 1998 வெற்றி பெற்றிருந்தது. 2006 அவர்கள் இந்த இறுதிப் போட்டியில் தோல்வி கண்டிருந்தார்கள். 1958, 1982 மற்றும் 1986 அவர்கள் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும். பெல்ஜியம் என்று பார்க்கும் இடத்து 1986 அரையிறுதி போட்டிக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த போட்டியிலும் பிரான்ஸ் அணியிடமே அவர்கள் தோல்வி கண்டிருந்தார்கள் என்பதையும் இங்கு அவதானிக்கலாம்.
சரி, இதேவேளை இன்று நடைபெறுகின்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து குரோஷியா அணிகள் மோதுகின்றன. அந்த போட்டி எப்படி அமையும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்?
இன்றிரவு மாஸ்கோ நேரப்படி, அதாவது நாளை அதிகாலை எமது நேரப்படி இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டி நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியில் இங்கிலாந்து குரோஷியா அணிகள் சந்திக்க இருக்கின்றன. சர்வதேச தரவரிசையில் 20 இடத்தில் காணப்படும் குரோஷியா இவ்வாறு தரவரிசையில் 12 இடத்தில் காணப்படும் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. குரோஷியாவின் அணித்தலைவர் லூகா மோடிச் ஐரோப்பாவின் சிறந்த முன்னரங்க வீரர்களில் ஒருவர் என்பதால் இன்னமும் குரோஷியா வெல்லும் வாய்ப்புடனேயே காணப்படுகிறது. அவர்கள் முன்னதாக 1998 அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார்கள். அந்த போட்டியில் பிரான்ஸ் அவர்களை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கும் போகும் வாய்ப்பை தடுத்திருந்தது. முன்னைய உலகக்கிண்ண போட்டிகளில் இங்கிலாந்து 1966 கிண்ணத்தை வென்றிருந்தது. இது தவிர 1990 அவர்கள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார்கள். அந்த போட்டியில் ஜெர்மனியிடம் அவர்கள் தோல்வி கண்டிருந்தார்கள். இன்றைய போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இங்கிலாந்து அரையிறுதிப் போட்டிக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு யாரிடமுமே காணப்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் அண்மை கால போட்டிகளில் மிக சிறப்பாக விளையாடி வருவதால் இங்கிலாந்து இந்த அரையிறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடி வெல்லும் வாய்ப்புடனேயே காணப்படுகிறது.
சரி, இதுவரை நடைபெற்று முடிந்த காலிறுதி போட்டிகள் பற்றி நாங்கள் கடந்த புதன்கிழமை உரையாடி இருந்தோம். அதன் பின்னர் நடைபெற்ற காலிறுதி போட்டிகள் பற்றின விவரங்களையும் தர முடியுமா?
6 நடைபெற்ற காலிறுதி போட்டிகளில் முதலாவது போட்டியில் பிரான்ஸ் மற்றும் உருகுவே அணிகள் போட்டியிட்டிருந்தன. உருகுவேயின் முன்னணி வீரரான எடின்சன் கவானி இந்த போட்டியில் விளையாட முடியாத காரணம் இருந்ததால் பிரான்ஸ் இலக்குவாகவே இந்த போட்டியில் வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அவ்வாறே 40th நிமிடத்தில் தமது முதலாவது கோலை பெற்ற பிரான்ஸ் 61th நிமிடத்தில் இரண்டாவது கோலையும் பெற்று சிரமம் இல்லாத வெற்றியொன்றை கண்டு அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தது. அன்றைய இரண்டாவது போட்டியில் பிரேசில் பெல்ஜியம் அணிகள் விளையாடியிருந்தன. தரவரிசையில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களில் இந்த அணிகள் காணப்படுவதால் இந்த போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அண்மை கால போட்டிகளில் சிறப்பான முறையில் பிரேசில் வெற்றி பெறாததால் பெல்ஜியத்தின் வெற்றி எதிர்பார்க்கப்பட்டது என்றே சொல்ல வேண்டும். போட்டியின் 13th நிமிடத்தில் பிரேசில் அணியின் வீரர் பெர்னாண்டினியோவின் தோளில் பட்டு அவர்களது கோல் கம்பத்தினேயே கோல் ஒன்று இறங்கியதால் பெல்ஜியம் முன்னணிக்கு வந்திருந்தது. 31st நிமிடத்தில் பெல்ஜியம் தமது சார்பில் இரண்டாவது கோலையும் பெற்று 2-0 என முன்னணிக்கு வந்தது. பிரேசில் வெற்றி பெறுவதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதிலும் அவர்களது சார்பில் ரெனேட்டோ ஒகஸ்டா 71st நிமிடத்தில் பெற்ற கோல் மேலும் 19th நிமிடத்தில் சிறப்பான விளையாட்டு ஒன்றை காட்டுவதன் மூலம் பிரேசில் இந்த போட்டியை சமன் செய்யலாம் என்ற நிலைமைக்கு வந்தது. இருப்பினும் இந்த போட்டியில் பெல்ஜியம் தொடர்ந்தும் சிறப்பாக விளையாடி மேலதிக கோல் எதுவும் இறக்க அனுமதிக்காது அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தது. அந்த வகையில் 2-1 என்னும் அடிப்படையில் பெல்ஜியம் அரையிறுதிக்கு வந்திருந்தது. குறிப்பாக அவரது கோல் காப்பாளர் பல சிறந்த முயற்சிகளை தடுத்து தமது அணியை அரையிறுதிக்கு கொண்டு வந்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும். இந்த வகையில் 2 மத்திய மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் அன்று இரவு போட்டிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டமே தொடர்ந்து 6 ஐரோப்பிய நாடுகள் மட்டுமே உலக கிண்ணத்தில் எஞ்சியிருந்தன. அடுத்த நாளான 7th என்று நடைபெற்ற போட்டியில் முதலாவது போட்டியில் ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்து அணிகள் சந்தித்திருந்தன. கட்டமைப்பான முறையில் விளையாடிய இங்கிலாந்து 2-0 என்ற அடிப்படையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது. பல கோல் பெறும் முயற்சிகளை ஸ்வீடன் எடுத்திருந்த போதிலும் இங்கிலாந்தின் கோல் காப்பாளர் மிக சிறப்பாக விளையாடி மேலதிக கோல்கள் ஏதுமின்றி தமது அணியை அடுத்த மட்டத்துக்கு போவதற்கு வழி செய்திருந்தார். 4th காலிறுதி போட்டியில் உலக தரவரிசையில் 70th இடத்தில் இருக்கும் ரஷ்யா தரவரிசையில் 20th இடத்தில் இருக்கும் குரோஷிய அணியை எதிர்த்து விளையாடியது. இவ்வாறு தரவரிசையில் மிகவும் கீழ் மட்டத்தில் இருக்கின்ற 2 நாடுகள் காலிறுதி போட்டியொன்றில் விளையாடிய முதலாவது தடவை இது என்றும் கருதப்படுகிறது. போட்டியின் 31st நிமிடத்தில் ரஷ்யா தமது முதலாவது கோலை பெற்ற போது 39th நிமிடத்தில் குரோஷியா தமது முதலாவது கோலை பெற்றது. 90 நிமிடங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கையில் 1-1 என போட்டிகள் சமநிலையில் காணப்பட்டன. போட்டியின் போது அவ்வப்போது வருகிற சில இடை நிறுத்தல்களை சமம் செய்யும் பொருட்டு வழங்கப்பட்ட சில நிமிடங்களின் போது குரோஷியாவுக்கு பெனால்டி உதை மூலம் கோல் ஒன்றை பெறும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. இந்த பெனால்டி உதை குரோஷியாவின் அணித்தலைவர் லூகா மோட்ரிச் மூலம் முயற்சிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த உதை கோல் ஒன்றை பெற தவறியிருந்தது. இவ்வகையில் மேலதிக நேரம் வழங்கப்பட்டு அந்த மேலதிக நேரத்தின் போது குரோஷியா 101st நிமிடத்தில் கோல் ஒன்றை போட்டு மீண்டும் முன்னணிக்கு வந்தது. இருப்பினும் போட்டி முடிவதற்கு 5 நிமிடங்கள் இருக்கையில் ரஷ்யா தமது கோலை போட்டு 2-2 என இந்த போட்டியை சமநிலைக்கு கொண்டு வந்திருந்தது. இவ்வகையில் முடிவை தீர்மானிக்கும் பொருட்டு மேலதிக பெனால்டி உதைகள் வழங்கப்பட்டன. அவ்வகையில் 4-3 என்ற அடிப்படையில் குரோஷியா இந்த போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. இவ்வாறு குரோஷியா வென்றதை தொடர்ந்து இங்கிலாந்து ரஷ்யா அணிகளுக்கு இடையிலான போட்டி தவிர்க்கப்பட்டிருந்தது. 3 முன்னர் ரஷ்யா பின்னணியை கொண்ட ஒரு தந்தையும் மகளும் இங்கிலாந்தில் வைத்து தடை செய்யப்பட்ட நரம்பு மண்டலத்தை தாக்கும் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி கொலை செய்யப்பட எடுக்கப்பட்ட முயற்சிக்கு ரஷ்ய அரசு பின்னணியில் இருந்ததாக இங்கிலாந்தின் பிரதமர் தெரசா மே மட்டுமன்றி மேற்குலக நாடுகளும் குற்றம் சாட்டியிருந்தன. இந்த அடிப்படையில் இவ்வாறான ஒரு போட்டி நடைபெற்றிருந்தால் அது உதவந்தாற்றத்துக்கு வெளியே பல சலசலப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் குரோஷியாவின் வெற்றி இந்த போட்டி நடைபெறும் வாய்ப்பை தவித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும்.
சரி, இப்போது இறுதிப்போட்டி, அதாவது எங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் அணி இறுதிப் போட்டியில் மோத இருக்கின்றது. எந்த அணி இன்று நடைபெறுகின்ற அரையிறுதிப் போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த இறுதிப் போட்டியில் யார் வெல்வார்கள் என்பது உங்கள் கணிப்பு?
இன்றைய போட்டியில் வென்ற பிரான்ஸ் நீங்கள் சொன்னதை போல இறுதிப் போட்டிக்கு போகிறது. அவர்களே இந்த போட்டியில் வெல்லும் உன்னத வாய்ப்புடன் காணப்படுகிறார்கள். பல சிரமமான போட்டிகளை குழுமட்டத்திலும் காலிறுதிக்கு முந்தைய மற்றும் காலிறுதி அரை இறுதி மட்டங்களிலும் எதிர்கொண்டு வந்திருந்ததால் அவர்களது வீரர்கள் சிரமமான போட்டிகளை விளையாடும் தயார் நிலையில் காணப்படுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். எம்பாப்பே, கிரீஸ்மென் போன்ற பல முன்னணி வீரர்களும் அவர்களுக்காக விளையாடுவதால் பிரான்ஸ் மிகவும் சிறப்பாக விளையாடும் என்றே சொல்லலாம். இன்றிரவு அதாவது நாளை காலை நடைபெற இருக்கும் போட்டியில் குரோஷிய அணி வெல்லும் வாய்ப்புடன் காணப்படுகின்ற போதிலும் இங்கிலாந்து மிக சிறப்பாக விளையாடி வருவதால் அவர்களே வெல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் பிரான்ஸ் இங்கிலாந்து இறுதிப் போட்டி ஒன்றே நடைபெறும் என இப்போது நாங்கள் கருதலாம். இந்த இரண்டு நாடுகளும் இறுதிப் போட்டியில் சந்தித்தால் ஏற்கனவே பல சிறந்த வீரர்களை கொண்டிருப்பதான பிரான்ஸ் அணி இங்கிலாந்து அணியை தோற்கடிக்கும் என்பதே பரவலான கருத்தாக காணப்படுகிறது. அந்த கருத்துடன் நானும் ஒத்துப்போகிறேன்.
மிக்க நன்றி பாலாவிக்கி அவர்களே. நாங்கள் அடுத்த வாரம் இறுதிப் போட்டி முடிவுகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கலாம்.
நிச்சயமாக இந்த இறுதிப் போட்டி பரபரப்பான ஒன்றாக இருக்கும் என்பதால் ஞாயிறு இரவு அதாவது திங்கள் அதிகாலை 1 மணிக்கு SBS தொலைக்காட்சியில் இந்த போட்டியை எல்லோரும் இலவசமாக பார்க்கலாம் என்பதையும் நினைவூட்டி உங்கள் நேயர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil